പരലോക പിതാവേ, ഉടേ പരിശുദ്ധ നാമത്തെ ഞങ്ങൾ തൊഴുകിറോം.
ആമാണ്ടവരേ,
ഉം സിത്തമുകൾ മത്തിലേ ചെയ്യപ്പെടുവതാ.
ആമയ്യാ,
எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும் அப்பா. வேதத்தில் கிடக்கிற ரகசியங்களை காடும்படி எங்கள் கண்களை திறந்திருங்க. எங்களுடைய ஆத்துமா வண்டோடு ஒட்டி இருக்குது. வார்த்தையின்படி எங்களை ஒழிப்பீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. இன்று தெரிந்து வேத பகுதி ஒட்டு சாபுவேலு புஸ்தகம் 15வது அதிகாரம் கேட்டு கூட திரும்பிக் கொள்ளுங்கள். தயவுசெய்து ஒட்டு சாபுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கப்பே. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
எனக்கு மனத்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கட்டளை நோக்கி கூப்பிட்டான்.
நான் சவுலை ராஜாவாக்கிறது, எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவருக்கு மனஸ்தாபமாக இருந்ததென்றால், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு அவன் திரும்பி வேறு பக்கமாக போக ஆரம்பித்தார். ஆகவே ஓட்டத்தை ஓடி முடிகிறது. நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களை நாம் நோக்கி பார்க்கணும். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னே தள்ளுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை தயவு செய்து எவரும் நோக்கி பார்க்காதே. ஏன் நான் இப்படி சொல்றேன்? இவரு 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரம்பரிய யாவற்றையும் தள்ளிவிட்டு, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுக்கணும். கவனிங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட அந்த வேத பகுதியில் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக பிழையாக முடித்தவர்களுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்படல. நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, நான் உங்களை தான் சொல்றேன். Don't lose your mind here and there. So we speak the word of God. So we have to accept the word as the word of God. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி அதுக்கு மேலே குறிப்பிட்ட பரிசுத்த வார்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சிம்சோன், கிதியோன், பாராக், யெப்தா, தாவீது என்று சொல்லி அந்த பேர் பட்டியல் போகிறது. அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை செவ்வனவே ஓடி முடித்தவர்கள். சோ இவர்களை கவனித்து பார்க்க சொல்லி வேதம் சொல்லதே ஒழிய, ஓட்டத்தை ஓடி முடிக்காதவர்கள், தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்காதவர்கள், தங்கள் முடிவை சரியாக அமைத்துக் கொள்ளாதவர்களை நோக்கி பார்க்க சொல்லி வேதம் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பட்டியலை நீங்க பார்ப்பீங்களா இருந்தா, சலவருடைய பேர் அந்த இடத்துல வரல. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கதாக இல்லை. ஆகவே வேதம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி என்று குறிப்பிடும் பொழுது அவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. இது போக அந்த வேதப்பதி நாம பார்க்கும் பொழுது பெயர் குறிப்பிடப்படாத பல பரிசுத்தவான்களை அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சோ நான் இப்ப ஒட்டுமொத்தமாக சொல்ல போற காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு முன்பாக தேவனுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்த நபர்களை நாம் நோக்கி பார்க்கணும், அவர்களை பின்பற்றும். சோ நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தமாக மட்டுமல்ல, நம் மத்தியிலே உண்மையாக உத்தமமாக தேவனுக்கென்று வாழுகிற தேவ மனுஷர்களை நாம் பின்பற்றும். அதை விட்டு கோணலான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நாமும் கோணலாகிற கூட, அதை விட்டு தேவனுடைய வழிகளை விட்டு தவறி நடக்கிறவர்களை பார்த்து நாமும் தவறி போயிடக்கூடாது. நாம் தள்ளாடக்கூடாது, தடம் புரளக்கூடாது. நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளில் எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகதல விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனக்கறிவான தேவனுடைய ஜனமே, நான் வாழுகிற இந்த காலம் பொல்லாத காலம். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்யவும், நம்முடைய ஓட்டத்தை நாம் இடையிலே நாம் நிறுத்தவும், தேவனுடைய வழிகளை விட்டு நாம் திரும்பவும் தக்கதான பலவிதமான காரியங்களை சத்து செய்து கொண்டிருக்கிற காலம் இது, கொடிய காலம் இது. ஆகவே திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை சரியாக தேவனுக்குள்ள ஓடி முடித்தவர்களை நாம் நோக்கி பார்க்கணும். இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷர்களை நோக்கி பார்க்கணும். ஒழிய தவறான வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டு சபையில இருந்து சத்தியத்தை கேட்டாலும் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேளுங்க. இன் எவ்ரி சர்ச், எல்லா சபைகளிலும் மாமிசத்துக்குரிய போல் இருப்பார்கள், ஆவிக்குரிய போல் இருப்பார். டேக் எனி சேஞ்ச் இன் திஸ் வேர்ல்ட். ஆகவே தான் ஒருவர் சொன்னார், உலகத்திலே சபையை கண்டு சபைக்குள்ள உலகத்தையும் கண்டு. இன் எனி எல்லா சபைகளிலும் ஆவிக்குரியவர்களும் இருப்பார்கள், மாமிசத்துக்குரியவர்களும் இருப்பார். சர்வ சபையை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் எனக்கு சர்வையில் உண்டுன்றார். அப்படியான அர்த்தம் என்ன? பலர் அந்த சபையிலே தங்கள் ரட்சிப்பை கரைப்படுத்தினர். ஆனா இயேசு சொல்லும்போது சொன்னாரு, சர்தையிலே தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சிலர், பட் பலர் தங்கள் ரட்சிப்பை கோட்டை விட்டு விட்டார்கள். ஆகவே இயேசு சொல்லும் பொழுது, அந்த சபையிலும் தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொண்ட சிலர் எனக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்ணார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சபைகளிலும் பாபிசத்துக்குரியவர்கள் இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களும் இருப்பார்கள். யூ நோ வை? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பயிரோடு சேர்ந்துதான் களையும் வளரும். மறந்துடுது, பயிரோடு சேர்ந்துதான் களையும் வளரும். ஆனால் அந்த களைகளை அறுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, பயிரை எல்லாம் விதைத்தீர், களைகள் முளைத்திருக்கிறது, நாங்கள் அதை அறுத்து போடட்டுமா? நோ, அதற்கு ஒரு நேரம் உண்டு, என் தூதர்களை நான் அனுப்புவேன், அவர்கள் போய் அதை செய்வார். ஆகவே பயிரோடு சேர்ந்து களையும் வளர்ந்த ஆவிக்குரியோடு சேர்ந்து மாமிசத்துக்குரியவன் இருப்பார்கள் தான். நாம் 100% அவர்களை நிதானிக்க இயலாது, 100% அவர்களை நாம் நிதானித்து நாம் பகுத்தறியவும் முடியாது. ஆனால் அவருக்கு தெரியும், God knows everything. தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே சபையில இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில இருந்து சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அறிவார். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும். இடகரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கொடிதாக இருக்குது. ஆகவே உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்னொரு படி மேல போய் சொல்லுவனா இருந்தா, ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தை கடைசி நாட்களிலே தன்னை பின்பற்றின சீடர்களை பார்த்து என் பிள்ளைகளே என்று அழைத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கரிநெருப்பு மூட்டி தன் அப்போஸ்தலரை பார்த்து கேட்கும், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அவளை பார்த்து கேட்டார். தன்னை பின்பற்றின சீசர்களை இயேசு பிள்ளைகளே என்று அழைத்தார். அதே போல நானும் சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்க தேவோட பிள்ளைகளாகிய உங்களையும் பிள்ளைகளை போல நான் பாவித்து சொல்லுகிற புத்திமதியை தயவு செய்து கேட்டு. உலகம் பொல்லாதது. நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் நாம் இடையிலும் விட்டுடாதபடி பாவத்துக்கும் பரிசுத்த குலைச்சைகளுக்கும் அசுத்தங்கள் அருவறுப்புகள் அலங்கோலங்கள் அவலட்சணங்களுக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இது பொல்லாத காலம். யோவான் எழுத நிருபத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னார். அங்கே சொல்லப்பட சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற சந்தோஷத்தை தவிர எனக்கு பெரிய சந்தோஷம் வேற இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஆகவே சபையிலே சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை பார்க்கும் பொழுது கத்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசங்கள் போனாலும் சத்தியத்தை கேட்டாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு விட்டுக் கொடுக்காமல் மனம் போல வாழுகிறது காலம் குறைகிறது. தேவன் நம்மை கருமையாய் காத்துக் கொள்வாராக. படிங்க அந்த முதல் வசனத்தை.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனன் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
இந்த வசனத்தை பார்த்து யோசித்து என்ன தெரியுமா, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. யாரு சொல்லுகிறது? ஒரு மனிதன் அல்ல, தேவன் சொல்லுகிறார். இவனை ராஜாவாக்கினது, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. இத்தனைக்கும் சவுலை ராஜாவாக்கினது தேவன் தான். சவுல் தன்னோட வாழ்விலே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் இஸ்ரவேல் மேலே நான் ராஜாவாகுவேன்னு சொல்லி. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், கற்பனை கூட அவன் பார்த்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவனை கண்டுபிடித்து தன் ஜனத்தின் மேலே ஆளுகை கொடுத்து ராஜரீகத்தை கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தன் ஜனத்தின் மேலே அவர் வைத்தார். இப்போ ஒரு கட்டம் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாக. காரணம், இரண்டாவது ஆண்டிலேயே பாதை மாறி போய்விட்டான். ஆளுகைக்கு வந்து அரசாட்சிக்கு வந்து இரண்டாவது ஆண்டிலேயே பாதை மாறி போய்விட்டான். தேவனுடைய வழிகளை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஒரு மனுஷனை போல தேவன் பேசுறதை பார்க்கும் பொழுது சவுலை ராஜாவாக்குறதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னும் ஒரு கட்டத்தில் தேவன் மனஸ்தாபப்பட்டதை குறித்து வேதம் சொல்றது. ஆறாம் அதிகாரம், ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை.
நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விஜனமாயிருந்தது.
பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாரா? என்ன கவனிங்க, மனுஷனை உண்டாக்கினது யாரு? தேவன். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார், மனுஷனை தேவன் படைத்தார். இப்போ ஒரு கட்டம் வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. எனக்கு அறிவான தேவன் கிட்டத்தட்ட 120 வருஷம் 120 இயர்ஸ் He was preaching the word of God. Noah. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்டே இருந்தான் நோவா. ஆனா ஒருத்தரும் மறந்தரும் வேல. இந்த கருமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாரா? சோ ரெண்டு இடத்துல நாம பார்க்கும் பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நாம் கற்று, இது ஒரு செய்தியாக நான் எடுக்க, ஒரு தியானமாக எடுக்க நான் விரும்புகிறேன். சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், தந்தை கபடிங்க, சவுல் தேவனை துக்கப்படுத்துவது போல, சவுல் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துறது போல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை மனஸ்தாபப்படுத்திடக்கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது. இந்த சத்தியம் உங்க மனதில் இன்றைக்கு ஆழமாக பதிய வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் விரும்புகிறேன். பலரது வாழ்க்கையினாலும் பலரது வார்த்தையினாலும் பலருடைய செயல்களினாலும் பலருடைய கோடனான வாழ்க்கையினாலும் பலருடைய பரிசுத்த குலைச்சங்களாலும் பலருடைய தவறுகளாலும் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது, ஆண்டவருடைய இதயம் மனஸ்தாபப்படுகிறது, வேதனைப்படுது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களால் ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களினால் தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. சவுலை ராஜாவாக ஏற்படுத்துறதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் சொல்லி சொல்றார். உடையும் என்னையும் ரட்சித்த தேவன் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய பாவங்களினாலும் நம்முடைய பரிசுத்த குலைச்சங்களினாலும் தேவன் மனஸ்தாபப்படலாமா? உன்னை நீ கேட்டு பாரு. என்னை நான் கேட்டு பார்க்கிறேன். கடந்த கால வாழ்க்கையிலே, கடந்த நாட்களிலே என் வாழ்க்கையினால தேவன் சந்தோஷப்பட்டாரா? தேவன் என் மேல பிரியமாக இருக்கிறாரா? அல்லது கடந்த கால வாழ்க்கையினால தேவன் துக்கப்பட்டாரா? தேவன் மனஸ்தாபப்பட்டாரா? ஒரு தடவை நீடைய வாழ்க்கையை நீ யோசித்து பார். பல நாம் இதை நாம் சிந்திக்கிறது இல்லை. காலங்கள் கரைந்து போகிறது, வருஷங்கள் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாமோ சோ தேவன் மனஸ்தாபடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சில வேளைகளில தேவனை மனஸ்தாபப்படுத்தி நாம சந்தோஷப்படுறோம், தேவனை துக்கப்படுத்தி நாம சந்தோஷப்படுகிறோம். இன்னைக்கு சில கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களாக போய்கொண்டிருக்கிறது. கொண்டாட்டம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கொண்டாட்டங்களிலே தேவன் துக்கப்படுற அளவுக்கு காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் மனஸ்தாபப்படுற அளவுக்கு செயல்பாடுகள் நடக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டங்கள் கூடிகளில். ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தி நமக்கு ஒரு சந்தோஷமா. தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பாரு, சிந்தித்து பாரு. கடந்த நாட்களிலே உன் கைகளின் கிரியைகளினால், உன் வாயின் வார்த்தைகளினால், உன் செயல்களினால் தேவனை நீ துக்கப்படுத்தினாயோ? ஒருவேளை நீ சந்தோஷப்பட்டிருக்கலாம். எபிரேயர் 11 23-24 வசங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுறது, அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் பொறுத்தான் என்று மோசை குறித்து சொல்லப்படுறது. அனுத்தியமான பாவ சந்தோஷங்கள், அதாவது பாவம் செய்கிறவனுக்கு பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு மாமிச பிரகாரமான ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இது எப்படின்னு சொல்லி குடிக்கிறவர்களை பாருங்க, நல்லா குடி குடி என்று குடிச்சு அந்த போதை ஏறின உடனே அவன் தன்னை மறந்துடுறான் பாருங்க. பெரிய பெரிய கவிஞம் போல மாறுறான். பாட்டுகளும் வேட்டுகளும் பார்க்கும் பொழுது நமக்கு இன்னார் இவரான்னு சொல்லி பார்க்கறது. காரணம் என்னவென்றால், குடித்த உடனே அந்த போதையினால என்ன செய்யறான் அவன், என்ன பாடுறான். ஒருவர் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கண்டுபிடிச்சு சொல்லி வேதம் சொல்றபடி அவனுக்கும் ஏதோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கபடியால அவன் என்ன செய்யறாங்க, பாடுறான் பாருங்க. போதை இறங்கும் வரைக்கும் பாடுறான் பாருங்க. அதுக்கு பிற்பாடு அதை இறங்க இவர் படுக்க அவர் எழும்ப இருந்ததுல பார்க்க டபுள் மடங்காக கவலையும் துக்கமும் வேதனை. என கருவிபானவர்களே, குடிக்கிறது தேவனை துக்கப்படுத்துறது. இது தேவனுக்கு விரோதமான செயல், பாவம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தடவையும் நாம் பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் ஈடுபடும் பொழுது தேவன் மனஸ்தாபப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்படுகிறார். சொல்றேன், கேளுங்க கேளுங்க. தேவன் பேசுவார், தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் பேசுவாரு. நான் யாரோ ஒருவருக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. தேவன் பேசுவாரு, தேவன் பேசிக்கொண்டே இருப்பாரு. ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமாக இருந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? நம்முடைய இருதயத்தின் கடினத்துக்கு விட்டே விடுவார். அதற்கு பிறகு அவர்களை மனம் திரும்ப பண்றது கூடாத காரியம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போமானால், வனாந்திரத்திலே நாம் கோபம் ஊட்டது போல நடந்து கொள்ளாமல் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறது நம்முடைய வாழ்வுக்கு நலமாக இருக்கும், நம்முடைய எதிர்காலத்துக்கு அது நலமாக இருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனை துக்கப்படுத்தி நாம் சந்தோஷம் அனுபவிக்கிறோமா? நீ யோசித்து பார். கடந்த வாழ்க்கையில எத்தனை தடவைகள், எந்த செயல்களில, எந்த வார்த்தையினால, எந்த கிரியைகளினால என் போகக்கூடாத இடங்களுக்கு போறது, செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறது, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், தேவன் துக்கப்படுகிறார். பைபிள் வேதம் சொல்லுது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். என்னுடைய வாழ்க்கையினால், என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய நடக்கையினால தேவன் சந்தோஷப்படுகிறாரா? அல்லது என்னுடைய வாழ்க்கையினால தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அல்லது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தாய் தகப்பனுடைய உள்ளம் வேதனைப்படுதா இல்லையா? கல்வாரியிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை பெற்றெடுத்து பிள்ளைகளாக மாற்றினாரே, தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே. ஆகவே நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு செயல்களும் பேசுகிற வார்த்தைகளும் நடக்கைகளும் தேவனை மனஸ்தாபப்படுத்துறதுன்னு சொல்லி சத்தியத்தின்படியே நான் எனக்கு சேர்த்து தான் நான் போதிக்கிறேன். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை துக்கப்படுது. சவுலல் தேவன் அவனை ராஜாவாக்கினாரு, அவன் நடக்கையினால தேவன் மனஸ்தாபப்பட்டாரு, ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரு. இப்ப வெளிப்படுத்த விசேஷம் சொல்றது போல நாமும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். உலகத்தின் பார்வையில் உலகத்துக்கு நாம ராஜாக்கள் இல்லாவிட்டாலும் தேவாதி தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே நாமும் சவுலை போல தேவனை மனஸ்தாபப்படுத்தாமல் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை திரைமறைவிலேயும் செய்து கொண்டு உள்ளும் புறமும் ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தேவனை மனஸ்தாபப்படுத்தாத அளவுக்கு நாம் வாழ இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்பமாக இருந்தால் அதில தேவன் மகளட்டும். இனாஃப், இட் இஸ் இனாஃப். தொடர்ந்து நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துறது மனஸ்தாபப்படுத்துறது போதும். மனஸ்தாபப்படுத்தி தேவனை விசனப்படுத்துறது அது பேராபத்து. ஒரு மனுஷனை மனஸ்தாபப்படுத்தி அவனை விசனப்படுத்தல, ஆனா தேவாதி தேவன் நம்முடைய கைகளின கிரியைகளினால விசனப்படாதபடி தயவு செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது என்றார் ஆண்டவர். மனிதனை உண்டாக்குறது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது சொன்னார் ஆண்டவர். ஆகவே நம்மை ரட்சித்த ஆண்டவரை நாம் மனஸ்தாபப்படுத்தாமல் துக்கப்படுத்தாமல் தயவு செய்து நாம் வாழ தீர்மானம் எடுப்போம். கடந்த காலங்களில் நம்முடைய கிரியைகளினால் தேவனை நாம் மனஸ்தாபப்படுத்தியிருந்தால் துக்கப்படுத்தியிருந்தால் மெய்யாக நம்ம மரம் திரும்புவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவராக இருக்கிறாரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படாட்டும். படிக்க 12:15
மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெபஸ்தம்பன் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான்.
சரி, கவனிங்க. அவன் கர்மேலுக்கு வந்து என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பன் நாட்டினானா. ஜெயஸ்தம்பம் என்னங்க? அது வெட்டி கொடி. என்னத்துக்கு வெட்டி கொடி? அதுக்கு மேல முதலாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து போய் பாத்தீங்கன்னா விவரம் முழுவதும் தெரியும். நேரம் போதாது, அதை வென்றிருக்கேன். முதலாம் வசனத்திலிருந்து வாசித்து போன சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல் மூலமாக சவுலுக்கு செய்தி அனுப்பினாரு. இஷ்டமே ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அமலேக்கு இடமறித்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். எனக்கு இதை படித்த போது ஆச்சரியமா இருந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எகிப்திலிருந்து வரும் பொழுது இவங்க டிஸ்டர்ப் பண்ணினாங்க, இடைமறித்தாங்க, அந்த செயலை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் பேசுறது போல இருக்கு, பேசுறாரு பாருங்க. என் ஜனம் வரும் பொழுது அவர்களை இடைமறித்ததை இத்தனை ஆண்டுகள் போனாலும் மனதில் நான் வச்சிருக்கேன். ஆகவே அமலேக்கையும் அவனுக்கு இருக்கிற ஆண் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோரையும், அது மட்டுமில்ல ஆடு மாடுகள், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை சகலத்தையும் நீ அழித்து போடு என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்புறார் அமலேக்கிருப்பார். சோ அமலேக்கர் இடைமறித்ததை என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். அவர்களை பழிவாங்க ஆண்டவர் என்ன செய்தாரு? சவுலை அனுப்புகிறார். இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க ரோமர் 12 போகும்பொழுது அங்க வேதம் சொல்றது, பிரியமானவர்களை பழிவாங்கிறது எனக்குரியது, நானே பதி செய்வேன். இப்படி வேதத்துல இன்னும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசித்த உங்களுக்கு தெரியும். தேவன் பேசுகிறாரு, தேவன் சொல்லுறாரு, பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதி செய்வேன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவன் இடமளித்து டிஸ்டர்ப் பண்ணதை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே அவர்களை பழி வாங்க சவுலே நான் உன் அனுப்புகிறேன் போ என்று சொல்லி சாமுவேல் செய்தி அனுப்பினார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய ஜனத்தை டிஸ்டர்ப் பண்ணுறவர்களை, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புவர்களை தேவன் நிச்சயமாக அவர்களை சந்தித்தே ஆவார். காலங்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை டிஸ்டர்ப் பண்றவர்களை இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் சந்தித்தே ஆவார். தமிழில் சொல்லுவார், அரசன் அண்டருப்பா தெய்வம் நின்றிருக்கும் சொல்வார். என்றைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். ஏன்னா தேவன் வந்து நியாயசனத்தில் வீட்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். ஆகவே ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்க்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே ஆண்டவர் சிங்காசனத்தில் வைத்திருந்து தன் ஜனங்களை வீணாக டிஸ்டர்ப் பண்றவர்களை குறித்து அவருக்கு கோபமாக கருத்தாக இருக்கிறார். ஆகவே இதுக்குள்ள இடுபொருள் ரகசிய காரியம் சொல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இல்லாதபடி தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளும். Whether you accept or reject, it is up to you, but I tell you the truth. முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக இடரலாக வாரிடாது. நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது நல்லது. அவர்களும் நம்மை பார்த்து கிறிஸ்துவை பின்பற்றத்தக்க வாழ்க்கை வாழ்கிறது தேவனுக்கு மகிமையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். மாறாக அவர்கள் தடுமாற அளவுக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் பிந்தி இருக்கவர்களுக்கு வாழ்க்கை வாழ்றது அது தேவனுக்கு முன்பாக சரியானது இல்லை என்பதை தயவு செய்து மனதளவு வைத்துக்கும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிவோமே. சோ இவர் என்ன செஞ்சா, வந்து யுத்தத்தில் வெற்றி பெற்ற உடனே அவர் கர்மேலுக்கு வந்து என்ன செய்தானா, ஒரு வெட்டி கொடி நாட்டான். எதற்கு இந்த வெட்டி கொடி? சவுல் எதற்கு வெட்டி கொடி நாட்டினாரு? யுத்தத்திலே நான் வெற்றி பெற்றேன். அவர் தனக்கு ஒரு வெட்டி கொடி ஏஸ்தம்பம் அவர் நாட்டினார். என கருமான தேவ ஜனமே, கொஞ்சம் சிந்தித்துப்பார், கொஞ்சம் யோசித்துப்பார். யுத்தத்திலே யுத்தத்துக்கு அனுப்பினது தேவன், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தது தேவன், ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினது தேவன். காரியங்கள் இப்படி இருக்க அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் மறந்து தனக்கு ஒரு வெட்டி கொடி அவன் ஏற்படுத்தினான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ ஆகவே எனக்கு அருமையான தேவோட ஜனமே, நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனிங்க, யுத்தத்தில் ஆண்டவர் வெட்டி கொடுத்தும் அவன் நன்றி உணர்வு இல்லாதவனாக போயிட்டான். தன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதை மறந்து, யுத்தத்தில் வெட்டி கொடுத்ததை மறந்து அவன் நன்றி இல்லாதவனாக போயிட்டான். சோ பட் த பைபிள் சேஸ், வேதம் என்று சொல்லுது என்ன கவனிக்கிறீ? இந்த நிமிஷம் இந்த இங்கே உட்கார்ந்திருக்கிற அவ்வளவு நேரத்துக்கு நான் பொறுப்பு. உச்சி மீது வானிலிருந்து விழுந்தாலும் நீங்க அச்சப்படும்படி அவசியம் இல்லை, நான் பொறுப்பு. கொஞ்சம் அமைதியத்தில் சொல்றத கேளுங்க. சரிதானே? சோ வேதம் என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், சொல்லுங்க, சோதிகளின் பிதாவத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி வருது. சோ நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கிற அனைத்து நன்மையான ஈவுகளும் பரத்தில சோதிகளும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீ அனுபவிக்கிற நன்மைகளும் கிருபைகளும் தேவடத்திலிருந்து வராமல் இருந்தா பின்ன எங்க இருந்து வந்து? பிசாசிலிருந்து தான் வருது. ஆகவே இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், இந்த அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். சோ இதற்கு நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதை விட்டு சவுலை போல நமக்கு ஒரு ஏஸ்தம்பம் நாட்டாதபடி நாம் கவனமாறு. ஏனென்றால் பலருக்கு அவருடைய வெற்றிகள் அவருடைய கண்களை கூடாக்கிற்று. எல்லாம் நன்மையாக இருக்கும் பொழுது, எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஓஹோ இருப்பார். அந்த நேரத்தில் தான் அதிகமாக அவர்கள் தேவனை மறந்து போற. ஜெபக்குமார் இப்படி சொன்னார், அதாவது ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரமாய் போயிடாதபடி எனக்கு துன்பங்களையும் என் வாழ்வில் அனுமதியும் சொல்லி ஜெபம் பண்றார். எனக்கு இதை பார்த்து படித்த போது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட், யூனோ வாய்? ஏனென்றால் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக ஜெபித்ததை நான் பார்த்திருக்கிறேன் கேட்க. ஆனா இங்க ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரமாய் போயிடாதபடி என் வாழ்வில் நீங்க துன்பங்களையும் அனுமதி என்றார். காரணம் தெரியுமோ, இன்பங்களின் மேல் அல்ல ஆசீர்வாதங்களின் மேல் அல்ல அவருடைய கண், ஆசீர்வதிக்கிற தேவன் மேலே அவருடைய நம்பிக்கையும் கண்ணும் இருக்கிறபடியால் அப்படியாக அவர் அப்படி ஜெபித்தாராம். பாருங்க, இன்றைக்கு நாமும் நமக்கென்று நம்ம வாழ்ந்திராமல், நம்முடைய தேவைக்கென்று நாம் ஜீவித்திராமல், நமக்கென்று ஒரு வெற்றி கொடி நாட்டிவிடாமல், நாம் பெற்று அனுபவிக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அது தேவனுக்கு பிரியமும் ஆண்டவருக்கு ஏற்றதாகவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாட்டு போகட்டும். படிங்க அடுத்த வசனத்தை, 13-15 சீக்கிரம் படிங்க.
சாமுவேல் சவுலிடத்தில் போனான், சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில்,
ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான்.
இவனை கவனிங்க, ஆண்டவர் இவனை அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புற தெரியுமா? ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், சிறுவக குழந்தைகள், ஆண் பெண் எல்லாவற்றையும் அழித்து போட்டு சொல்லித்தான் இவர் என்ன செய்தார், அனுப்பினார். ஆனா இவன் போய் என்ன செய்தான் தெரியுமோ, யுத்தத்தில் வெற்றி பெற்ற போது அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு வைத்தார். ஒன்று, இரண்டாவது, கொள்ளையிலே இருந்த ஆடு மாடுகளிலே வேதம் சொல்லுது முதல் தரமானவைகளையும் ரெண்டாம் தரமானவைகளையும் என்ன செய்தான, தப்ப வைத்தார். ஆனால் சாமுவேல் வந்தபோது சவுல் என்ன சொன்னா தெரியுமா, ஓ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே வாரம், நீ தேவனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்து முடித்தேன் என்று இவர் சொன்ன பொழுது சாமுவேல் சொன்னார், அப்படியானா என் காதுகளில் விடுகிற ஆடுகளின் சத்தம் என்ன? இவர் சொல்ற, ஓ அதுவா, அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு, ஜனங்கள் ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக அவைகளை தப்ப வைத்தார்கள். இப்ப யாருல காரியத்தை போடுறா பாருங்க, தான் அவைகளை எல்லாவற்றையும் தப்ப வைத்து இப்ப ஜனங்கள் மேலே அவன் என்ன செய்யறான், போடுறான். ஜனங்கள் அவைகளை தப்ப வைத்தாங்க, நான் அல்ல, என்னோடு இருக்கிற ஜனங்கள் தான் அந்த முதற்தரமான ஆடு மாடுகளை தப்ப வைத்தார்கள் சொல்லி அவன் ஜனங்கள் மேலே அந்த காரியத்தை போடுறத நம்ம பார்க்க முடியாது. நான் சொல்ற கேளுங்க, சவுல் எந்த இடத்திலும் தன் பிழைகளை உணர்ந்ததாக இல்லை. சவுல் எந்த இடத்திலும் தன் பாவங்களை உணர்ந்து மனம் பருந்தி மனம் திரும்புவதாக நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு கீழே நீங்க வாசித்து போய்க்கல, ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், ஓ நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நீர் என்னோடு கூட வரும், நான் கர்த்தருக்கு பறிகிட்டதுக்கு சொல்லி. என்ன கரிமானவர்களே, இவன் தன் பிழைகளை தன்னுடைய வாழ்விலே உணர இல்லை. தேவனுடைய மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு சொன்ன போதும் அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலாவது அவன் உணர்ந்து மனம் திரும்பவில்லை, தன் பிழைகளை அவன் உணரவும் இல்லை. நான் சொல்ல ஒரு காரியத்தில் கவனிங்க, உணர்வு இல்லாதவர்கள் மனம் திரும்ப மாட்டார், உணர்வு இல்லாதவர்கள் மனம் திரும்ப மாட்டார். இப்ப ஒரு வசனப்படிங்க, சங்கீத புத்தகம் 19 சங்கீதம் 19:12 வாசி,
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை
நீங்களாக்கும்.
பிள்ளைகளை உணர்கிறவன்,
எல்லாரும் கூட வேதத்தை பாருங்க, அதுல இருக்குதான் சொல்லி பாருங்க. பைபிள் சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாரு,
மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
அப்ப மறைவான குற்றங்களுக்கு மனுஷன் நீங்களாக, மனுஷனுக்குள்ள என்னவென்று தெரியுமா, உணர்வு வேண்டும். தேவனுக்கு விரோதமான குற்றங்களிலே இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பி குணப்பட அடிப்படையாக அவனுக்குள்ள என்ன வேணும், உணர்வு வேண்டும். ஆனா சவுலுக்குள்ள அந்த உணர்வு இருக்க இல்ல, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லியும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தனு சொல்லி அந்த உணர்வு அவனுக்குள்ள இல்லாதபடியால அவன் மனம் திரும்பி தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக நேராக்க முடியாமல் போய்விட்டான். சோ உணர்வில்லாதவர்கள் மனம் திரும்புவது என்பது இலகுவான காரியம் இல்ல. இதை குறித்து வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது நோவாவின் வெள்ளத்தை குறித்து சொல்றாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லி சொன்னாரு. வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் என்ன செய்தார்களா, உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். சோ நான் அப்ப சொன்னது போல 120 வருஷம் அவன் ஆண்டவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கான். 120 வருஷம் ஆண்டவர் வசனத்தை அவன் நோவா பேசிக்கொண்டிருந்தும் ஜனங்கள் மறந்துடும்பில்ல. கடைசியா வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும்போது அள்ளிக்கொண்டு போகும்போது வரைக்கும் அவர்கள் மறந்துடும்பில். காரணம் என்ன தெரியுமோ? உணர்வு இல்லாம இருந்தாங்க. சத்தியம் பேசப்பட்டது, தேவோட வசனம் அவளுக்கு அனுப்பப்பட்டது, தேவோட வார்த்தை அவளுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனாலும் ஜனங்கள் உணர்வு இல்லாமையினாலே மனம் திரும்ப அவள் போட்ட. இங்க வேதம் சொல்றது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளை, நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? நமக்குள்ளே இருக்கிற உணர்வற்ற தன்மைகள். சோ ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு இருக்குமாக இருந்தா அவன் அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்வான்? மனம் திரும்பான். தேவனோட வசனத்தை கேட்டும் 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 மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ? அவனுக்குள்ள உணர்வு இல்லை என்று அர்த்தமாகும். இப்படிப்பட்ட நிலைமை நான் அப்பொழுது சொன்னது போல முடிவு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு, நாம் தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருப்போம் இருந்தால் முடிவு பயங்கரம். சோ 120 வருஷமாக நோவாஸ் ஆண்டோட வசனத்தை பேசிட்டே இருந்தான். ஜனங்கள் கேட்டார்கள், தேவோட வசனத்தை கேட்டார்கள், ஆனா அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லாதபடியால் கேட்ட தேவோட வசனத்துக்கு அவர்களுக்கு மனம் திரும்ப இல்லை. ஆகவே வெள்ளம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போய் முடிவு பரிதாபமாக இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதுபோல எனக்கு அறிவானவர்களே, தன் பிழைகளை உணர்வன் யார்? சவுலுக்கு தன் தவறை உணர்கிற பக்குவம் இருக்க இல்ல, அந்த உணர்வு அவனுக்குள்ள இல்ல, அவனுக்குள்ள தேவனை தேடுகிற உணர்வு இருக்க இல்ல, ஆண்டவருக்கு என்று வாடுகிற வைராக்கியம் இருக்க இல்ல. ஆனா தாவீது ராஜாவாக என்ன செய்ய தெரியுமோ? யூதா ஜனங்கள் மேலே அவன் 7.5 வருஷம் ராஜாவாக இருந்தான் எபிரோனில். அதுக்கு பிற்பாடு எருசலேமிலே 33.5 ஆண்டுகள் அவன் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் இருந்திருக்கிறான். அந்த வேளையிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தாவீது ராஜாவாக்கின உடனே தாவீது செய்த வேலை என்ன தெரியுமோ? கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி எங்கே? அது திரை மறுவில இருக்கிறது. நானும் கேதுரும் மரங்களால் செய்யப்பட்ட அழகான மாளிகையில குடியிருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய பெட்டியோ திரை மறுவில இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். He had a deepest desire in his heart to build up a temple for the glory of God. நான் கேதுரும் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே மாளிகையிலே குடியிருக்கிறேன், ஆனா தேவனுடைய பெட்டியோ திரை மறைவில் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டான. ஆண்டவரில் அவன் வச்சிருந்த மெய்யான அன்பு, தேவனை தேடுகிற உணர்வு, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, அவை தேவனுக்கு ஏதாவது செய்யணும் என்ற துடிப்பு அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. சாகும் வரைக்குள்ளேயும் அவனுக்குள்ளது இருந்துட்டே இருந்தது. ஆகவேதான் அவனுக்கு பின்பாடு வந்த அனைத்து ராஜாக்களுக்கும் அவர் சொல்லுவாரு, என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீங்கள் என்னை பின்பற்றவில்லை என்றெல்லாம் அடிக்கடி பின்னாலே வந்த ராஜாக்களை குறித்து தாவீதை முன்மாதிரியாக காட்டுறதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு அறிமானவர்களே, அவர் ஒரு தேவனுடைய மனுஷன். தாவீது இந்த வேதத்தை நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், வேதத்துல இருக்கிற ராஜாக்கள்ல அதிகமான யுத்தங்களை நடப்பிச்சது தாவீது, அதிகமான யுத்தங்களை செய்தது தாவீது. ஆனா அதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமோ? எந்த ஒரு யுத்தத்திலும் தாவீது தோத்து போகல. ராஜாவாகிறதுக்கு முன்பு கூட அவர் பல யுத்தங்கள் நடத்தி இருக்கிறான், அதுக்கு பின்பும் ராஜாவாகின பின்பாடும் பல யுத்தங்களை செஞ்சிருக்கிறான். ஆகவேதான் அவன் ஆலயத்தை கட்டவிட என்றால் ரத்தம், அநேக ரத்தம் அவன் யுத்தத்தில் சிந்தனபடியால் தான் தேவன் ஆலயத்தை கட்ட வேண்டாம் மறைத்தார். ஆனால் எந்த யுத்தத்திலும் அவன் தோற்று போனதாக இல்லை. இதை குறித்து அபிகாயில் என்கின்ற பெண் அவள் சொல்லும்பொழுது என்ன சொன்ன தெரியுமா? என் ஆண்டவர் தாவீதுக்கு பார்த்து அவன் சொல்லும்பொழுது அவன் சொன்ன பார்த்து, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாமே. அப்படியானால் தாவீது செய்த அனைத்து யுத்தங்களும் தேவனாலே நடத்தப்பட்டது என்பது தமக்கு தெளிவாகிறது இல்லையா? ஆகவேதான் எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோக்க இல்லை. சோ எதிரிகளை அவன் தோற்கடித்தான். தேவனோடு கூட இந்த எந்தெந்த தேசங்கள் எல்லாம் படையெடுத்தானோ, எந்த ஜாதிகள் மேலெல்லாம் படையெடுத்தானோ, அவைகள் மேலெல்லாம் அவன் வெற்றி பெற்றான். எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோட்டதாக நீங்க வேதத்தில் பார்க்க முடியாது. காரணம், அவன் தேவனுடைய யுத்தங்கள் நடத்தினா. அவைதான் அபிகாசம், ஆண்டவர் தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறான். சோ அவன் ராஜாவாக உடனே தேவனுக்கு ஏற்றவைகளை தேடினான். ஆனால் சவுலோ ராஜாவாக பின்பாலும் அவன் தேவனுக்கு ஏதாவது செஞ்சதாக நம்ம பார்க்க முடியாது. அவருக்குள்ள அந்த உணர்வும் இருக்கல, அந்த வெறுப்பும் அந்த வாஞ்சியும் இருக்கல. தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவரை மறந்து மனம் போல வாழ்ந்தான். அவர்களுக்கு புத்தி சொல்லியிருக்க. சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரப்பட்டான். இதற்குள்ள ஒரு யோசனை என்ன? நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் நீ ராஜாவாக இராதபடி உன்னை புறக்கணித்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தீர்க்கதரிசி போல. ஆனா அவர் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறான். நீ என் வார்த்தையை புறக்கடித்தபடிதான் நானும் உன்ன ராஜாவாக இராதபடியா புறக்கடித்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா 40 வருஷம் ராஜ்யம் பண்ணிருக்கேன். இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாட்டு தெரியுமோ, அழகாவடிங்க, ஒருவன் ஆண்டவர் சவுல் ராஜாவாக இருந்தாலும் அவன் 40 வருஷம் இல்ல 50 வருஷம் அவன் தேசத்தை ஆண்டாலும் ஆண்டவர் இல்லாமல் ஆளுகை செய்திருக்கிறார். தேவன் இல்லாத ஒரு அரசாட்சி, ஆண்டவர் இல்லாமல் 1000 ஆண்டு அரசாட்சி செய்துதான் முடிவென்ன, கடைசி முடிவென்ன, சவுளுடைய முடிவென்ன, ஈட்டியிலே தொங்கி குட்டூராக கிடந்து அவருடைய முடிவு நாம வாசிக்கும் பொழுது பரிதாபமாக இருக்குது இல்லையா. அப்ப தேவனுக்குள்ள ஒரு மனுஷன் அப்படி தேவனோடு வாழ்கிற ஒரு மனுஷன் அப்படி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ற கருமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனமாக இருக்கணும். அவன் 40 வருஷம் ஆண்டாலும் தேவன் அவனோட கூட இருக்கல. அவன் 50 வருஷம் ஆட்சி செய்து பின்ன தேவன் இல்லாத ஒரு அரசாட்சி தமக்கு எதற்கு? ஆகவே தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க, சவுல் ராஜாவாகி தேவனை தேர்ற உடற அவனுக்குள்ள இருக்கல. வேத சொல்றது தன் பிள்ளைகளை உடறுவன் யாருன்னு சொல்லு. சோ உணர்வு இல்லாதவர்கள் மனம் திரும்பாட்டார்கள், மனம் திரும்பாதவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. கத்தோடைய நாபத்து போயிட்டோம் போகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் இதுல படிக்கணும். அந்த வசனத்திற்கு திரும்ப படிங்க, 15 வசனத்திற்கு படி.
அதற்கு சவுல், அமலேக்கினிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை
பாருங்க, ஜனங்கள் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை தப்ப வைத்தார்கள். சோ இப்ப யார் தவற யார் மேல போடுறான், ஜனங்கள் மேல போடுறான்னு சொல்லி நாம பாக்குறோம். இது இந்த காரியத்தை குறித்து நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்றது கேளுங்க, பொதுவாக நாம் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்றதில்ல, நம்முடைய தவறுகளை நாம மற்றவர்கள் மேல தூக்கி போட்டு வர்றோம். இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியுமே, ஏதெனிலே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்த போது ஆண்டவர் வந்து கேட்டார் ஆதாமிட்டே, விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தாயோன்னு சொல்லி. அப்ப ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமோ, தேவரே நீர் உண்டு பண்ண ஸ்திரீ எனக்கு கொடுத்தார். சோ அப்ப ஆதாம் தான் விட்ட தவற உணரல, ஆதாம் தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளல. ஒருவேளை அந்த இடத்துல அவன் ஆண்டவருக்கு முன்பாக மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு கத்தாவே நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் சொல்லி அவன் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல, ஆண்டவர் நீர் எனக்கு உண்டு பண்ண ஸ்திரீ எனக்கு கொடுத்தார், ஆகவே நான் புசித்தேன். ஆகவே யார் மேல பழியை போட்டுவிட்டார், ஆண்டவர் உண்டு பண்ண ஸ்திரீ சொல்லி ஏவாள் மேலே அந்த பழியை போட்டார். தன் பிழையை தன் பாவத்தை அவன் உணரலப்பார். இப்ப ஆண்டவர் ஏவாள பத்தி கேட்டாரு, நீ ஏன் விளக்கப்பட்ட கனியை புசித்தான் சொல்லி. இப்ப அவள் சொன்ன பதில் என்ன, ஆண்டவர் சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, அவ ஸ்திரீயனை செய்தால் பிழையை பிசாசு மேல போட்டுட்டார். ஆனா ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து ஏன் நீ இப்படி செய்தான்னு கேட்கல, நல்லா விளக்கணும். ஆதாம பார்த்து கேட்டாரு, ஏவாள பார்த்து கேட்டாரு ஏன் நீ இப்படி செய்த சொன்ன, சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்கல. ஏன் என்றா மனம் திரும்புதலும் மனஸ்தாபப்படுறதும் மனுஷர்களுக்கே ஒழிய பிசாசுக்கு மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் கிடையவே கிடையாது. அவர்களுக்கு இனிமே நித்திய அழிவும் அக்னிதான். ஆகவே பிசாசு மனம் திரும்புறதுக்கோ மனஸ்தாபப்படுறதுக்கோ இடம் இல்ல, வாய்ப்பு இல்லை. ஆனா ஆதாம் ஏமாளுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய குற்றங்களை அறிக்கை பண்றதுக்கான அவங்களை அதை அதை உணரவும் இல்லை, அவங்க அறிக்கை பண்ணவும் இல்லை, அவங்க மனஸ்தாபப்படவும் இல்லை. சோ நல்லா கவனிங்க, இந்த காரியம் மனுஷனுக்குள்ள தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. என்ன தெரியுமா, பொதுவாக பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகள் சண்டை பிடிச்சு கொண்டு நாம என்ன விஷயம் கேட்டோம், அவன் அப்படி செஞ்ச அதனாடி நான் அப்படி செஞ்சு என் வீட்டில் நான் அதை பார்க்கிறேன். சோ இதை நாம் எங்கிருந்து பார்க்கிறோம், இது ஆதாம் ஏவாளிலிருந்து பரம்பரை பரம்பரையாக மனுஷனுக்குள்ள வளருது. மனுஷன் வளர 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 பாவமும் வளருது. பாரு, மற்றவர்களை சாட்டுறது, நம்முடைய பிள்ளைகளை நாம உணர்ந்து ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் மற்றவர்களை நாம சாட்டிட்டு இருப்போம். ஒருவேளை உன் நிலை இப்படி இருக்கலாம், உன் பிள்ளையை நீ ஒத்துக்கொள்ளாமல், தவறை ஒத்துக்கொள்ளாமல், பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் வேலை நாம சாட்டு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது தேவனுக்கு முன்பாக சரியான காரியம் இல்லை. ஆகவே நம்முடைய தவறுகளை நாம் உணரணும், நம்முடைய பிள்ளைகளை நாம் உணரணும், நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்தனும், நம்ம மெய்யாகவே மனம் திரும்பவும் இருந்தால் மெய்யான மனம் திரும்புவதற்கு தேவர் மதிப்பளிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட்டார். போகட்டும், இப்ப 16 இருந்து படி சீக்கிரமா.
அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணும் என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல்
கொள்ளையின் மேல் பறந்து
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது.
இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கொள்ளையின் மேல் அவருடைய கண்கள் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? கர்த்தருடைய வார்த்தையை கேளாது. இப்ப கவனிங்க, யுத்தத்துல அவருக்கு ஏராளமான கொள்ளை அகப்பட்டது. ஆடு அந்த நாட்களில ஆடு மாடுகள் தான் பெரிய செல்வமாக இருந்திருக்கு. சோ யுத்தத்துல அநேக ஆடு மாடுகள் அவருக்கு ஏராளமாக அகப்பட்டது. அவைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். இப்ப பாருங்க, தேவன் சொல்லி அனுப்பினாரு அவைகளை கொன்னிடண்டு. ஆண்டவர் சொன்னாரு அந்த ஆடு மாடுகள் உண்டே நீ கொன்றாத, எல்லாத்தையும் அழிச்சு போடு. ஆனா இவன் என்ன செஞ்சான்? அவைகளை எல்லாம் தப்பு வைத்தா. ஏன் தெரியுமா? அந்த கொள்ளைகள் மேலே அவருடைய கண்கள் பறந்தது. அப்ப தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு அவனுக்கு கொள்ளை பொருள் மேல கொள்ள ஆசை. கொள்ளை சொல்ல போன கொள்ளை கொள்ளை பொருட்கள் அவருடைய இருதயத்தை கொள்ளையடிச்சிடு. சோ இவன் பொருட்களை கொள்ளையடிச்சது ஒரு பக்கம், ஆனா அந்த பொருட்கள் இவனை கொள்ளையடிச்சது மறுபக்கம். சோ இவன் கொள்ளையடிச்ச பொருட்களை எல்லாம் இவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். என் கரிபர தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் கொள்ளை மேலே அவன் என்ன செய்தான்? கண்களை வைத்து அதைகளை எடுத்துக்கொண்டான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனமா உலக பொருட்களா? இதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 6 படிங்க, 6 24 வசனத்தை சீக்கிரம் மத்தேயு 6:24 இயேசு இதை குறித்து என்ன சொல்லுறாரு சொல்லி பாருங்களேன். பாருங்க, ரெண்டு எஜமான்களுக்கு படி 6:24.
ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமோ? இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தன்னை பின்பற்ற சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, டைரக்ட் வேர்டு. என்ன தெரியுமோ? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய. யார் அந்த எஜமான்? தொடர்ந்து படிங்க, ரெண்டு எஜமான் படிங்க.
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னாரு இயேசு. அந்த ரெண்டு எஜமா யாரு? ஒன்று உலக பொருள், மற்றது தேவன். சோ இப்ப தேவன் ஒரு பக்கமும் மறுபக்கத்துல உலக பொருளையும் இயேசு வைக்கிறார். ஏன் தெரியுமோ? நல்லா கவனிங்க, உலகமும் அதன் செயல்களும் பிசாசுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று இயேசு தெளிவாக சொன்னார். ஆகவே நான் சொல்ற சத்தியத்தை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க, யார் யாரெல்லாம் உலக பொருட்களை சேவிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் அதிபதியாக பிசாசை சேவிக்கிறார்கள் என்று சத்தியத்தின்படியே நான் திட்டமும் தெளிவுமாக நான் சொல்லுகிறேன். ஐ சேட் அகேன், யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் உலக பொருட்களை சேவிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை சேவிக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ஆகவேதான் ஏன் சொல்லும் பொழுது உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. இரண்டு எஜமான ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது. அதாவது தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் நாம் சேவிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக, there is no compromise to the word of God. You have to pay the total attention to the word of God. ஆண்டவருடைய வார்த்தை நாம கலப்படம் செஞ்சிடக்கூடாது. அது தெளிவாக இருக்குது, தேவனுடைய வசனம் தெளிவாக இருக்குது. அவை இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக. இங்கேதான் பல சிக்கல்கள் இருக்கிறார்கள். உலகத்திலிருந்து உன்னதமான தேவன் நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து தன்னுடைய பிள்ளைகளாக்கி தன்னுடைய ஆவியை நமக்கு தந்து தந்து தன் வேதத்தை தந்து தன் சபையிலே நம்மை நிலநிறுத்தி வைத்திருக்க, நாம் இப்பொழுதும் அடிக்கடி உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவன் எப்படி வாழ்றான், இவன் எப்படி வாழ்றான், அவன் எப்படி கட்டுறான், இவன் எப்படி கட்டுறான், அவன் எதை போடுறான், இவன் எதை போடுறான், இதையே நாம பார்த்து 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 அட்டா 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 இது எல்லவோ வாழ்க்கைன்னு சில வேளை நாம மயங்கி போடுறோம். சில பேரத்தில் விழுந்தே விழுந்தே போடுறோம் பாரு. அண்டைக்கு விழுந்தான் யாரு, ஆதா ஏவா. அதே போல மனுஷன் இன்றைக்கும் விழுந்தே கிடக்கிறான் பாரு. எலும்புண்டாலும் எலும்புறான். சிலவரை பார்த்தா எவ்வளவு பேர் நிமிர முடியாத கூணி போல இருக்கிறான். அந்த அளவுக்கு உலகத்துக்கு வளைஞ்சு கொடுத்துட்டான், நிமிர முடியாத அளவுக்கு இருக்கிறான். உலகத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ரெண்டு எஜமான ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது. ஆகவே இயேசு சொன்ன சத்தியத்தின்படி ஒன்று உலகத்தை சேவிக்கணும், அல்லது போனால் ஆண்டவரை சேவிக்கணும். இந்த ரெண்டும் கெட்ட நிலைமையில இருக்கிறது மிக மிக பரிதாபமாகும். திரும்பவும் நான் சொல்லுறேன், தேவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அறிவார். ஆண்டவர் உலகத்தை படைத்தாலும் உலக மக்களினாலே அவர் வேதனைப்படுறதில் பார்க்க, தன்னுடைய பிள்ளைகளால வேதனைப்படுறதுதான் அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆகவே சொல்ற சத்தியத்தை தயவுசு தெளிவா விளையாடுங்க. ரெண்டு எஜமானுக்கு நாம் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்யக்கூடாது. சோ தேவனை சேவித்து அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகள் படிந்து அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்வோமே, அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு பவிண்டாட்டும் போகட்டும். ஸ்தோத்திரம். நான் சீக்கிரம் நான் முடிக்கிறேன். இந்த 20-23 படிங்க.
அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான்.
கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும்,
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம்.
சரி, இது இதுதான் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான வேத பகுதி. தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை அன்பான் அவங்களை கேட்டுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகள் தேவனுக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்து பார்க்கலும் செவி கொடுத்தல். சோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்களை நினைத்து பார்க்கலும் செவி கொடுத்தல் எது முக்கியம் இப்ப கவனிங்க. நான் சொல்ல போற பசுரத்தெல்லாம் கவனிங்க. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது பலி செலுத்துறது தேவையில்லை என்று அர்த்தம் அல்ல. பலி செலுத்த வேண்டுவது தேவையில்லை என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லும்னா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம் என்ன? நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை பலிகளை நாம் செலுத்தினாலும் அதிலே தேவன் பிரியப்பட மாட்டார். தெளிவாக சொல்றேன் சத்தியத்தை ஆண்டவுடைய நாமத்தில், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியானால் பலி செலுத்துறது தவறு என்று ஆண்டவர் சொல்லல. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை பலிகளை நாம் செலுத்தினாலும் அது தேவனுக்கு பிரியமாகாது. சோ த திங், த காரியம், தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பூரணமாக கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. சோ அதுக்கு கீழே அவர் சொல்ற வசனம் தெரியுமோ, அடுத்த வசனம் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும்
சரியாக. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், ஒன்று சொன்ன இன்னொன்று செய்யறது. ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனால் சவுல் செய்தது இன்னொன்று. அதை ரெண்டகம் பண்றது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது என்ன? இரண்டகம் பண்றது பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்றது அவபக்தி. இதுதான் எனக்கு ரொம்ப ராத்திரி இருந்த அதையும் யோசித்து என்ன தெரியுமா, முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. ஒரு காலத்துல நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே தான் கிடந்தோம் இல்லையா? வீணானவைகளை கூப்பிட்டு விக்கிரங்களுக்கு ஆராதனை செய்தோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்து நம்முடைய கண்களை திறந்து இன்றைக்கு ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற பாக்கியத்தை சிலாக்கியத்தை கிருபையாக தேவன் தந்தார். ஆனால் நாம் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். ஆனா பைபிள் வேதம் என்ன சொல்றது தெரியுமோ, முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நோவாவின் காலத்துல தேவன் ஜனங்களை அழித்ததுக்குரிய காரியத்தை வேதம் சொல்லும் போது அவபக்தினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. சோ முரட்டாட்டம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கு சரியா சொல்லப்படுது. சோ நாம விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம், ஆனா என்ன செய்யறோம், முரட்டாட்டம் பண்றோம். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு தடவை நாம முரட்டாட்டம் பண்றது அது தேவனுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்குது. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்றது, தாய் தகப்பன் சொல்றதை கேளாமல் தாய் தகப்பனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்றது. சபையில விசுவாசிகள் தங்களை நடத்துறவுகளுடைய வார்த்தையை கேளாமல் எதிர்த்து நிற்கிறது முரட்டாட்டம் பண்றது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்றது. இவைகள் விக்கிரக ஆராதனைக்கும் அவபக்திக்கும் சபமாக இருக்கிறது சொல்லி சரியாக இருக்க வேதம் தெளிவாய் சொல்றது. ஒன்று குருந்தியர் 10 நாம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினது போல நாமளும் செய்யாதிருப்போம் ஆக என்று சொல்லி அங்கே சொல்லப்படுறது. வேதத்தில் பல இடங்களை நாம பார்க்கும் பொழுது முரட்டாட்டம் பண்றதுனால ஏற்பட்ட விளைவுகளை குறிப்பாக மோசியின் காலத்தில் பல சம்பவங்களை ஆரம்பி. சோ முரட்டாட்டம் பண்ண அர்த்தம் என்ன, எதிர்த்து நிற்கிறது, கீழ்படியாம இருக்கிறது, சொல்றது கேட்கறதுல எதிர்த்து நிற்கிறது, அல்லது என்ன அகம்பாவம் கொள்றது அல்லது கருமாப்பு கொள்றது, இதை முரட்டாட்டம் சொல்லி வேதம் சொல்லுது. இது இயல்பாகவே மனுஷருக்குள்ள இருக்கிற சில சுபாவங்கள். சோ இவைகளை நாம் ஆவியின் பலத்தினால அழித்தால் நாம பிழைப்போம், அல்லது போனால் நாம் மாமிசத்தின்படி பிழைத்தால் நாம் அழிந்து போவோம்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆகவே தேவ ஆவியின் பலத்தினாலே நமக்குள்ள இருக்கிற அகம்பாவங்கள், கருமாப்புகள், எதிர்த்து நிற்கிற தன்மைகள், முரட்டாட்டம் பண்ற இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிற குணாதிசயங்களை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுபிடித்து தேவ ஆவி பலத்தினாலே அவைகளை நாம் மேற்கொண்டா நாம் பிழைப்போம். மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே என்ன கரிமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற மாமிச சுபாவங்களுக்கு நாம் கீழ்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிவோம். சோ நமக்குள்ள இருக்கிற மாமிசத்தின் கிரியைகளுக்கு நாம் கீழ்படிவமாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது. சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியல, அவன் என்ன தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினான். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வார்த்தை அசட்டு பண்ணினான், நானும் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன், புறக்கணித்தபடியால் அதுபோல ஆண்டவன் அபிஷேகித்திருக்கலாம், வேதத்தை தந்திருக்கலாம், வேத அறிவை பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனும் நாமும் தேவனுடைய வசனத்துக்கு விலகி நடப்போமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நடப்பமா இருந்தால் தேவன் நம்மளே பிரியமாக இருக்க மாட்டார். ஆகவே என்ன கருமான் தேவனுடைய ஜனமே, சவுலுடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க, நம்முடைய நடக்கைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வோமா இருந்தால் தேவன் நம்மள பிரியப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் மகிழட்டும். பிள்ளைகள் வளர்ந்து நல்லவர்களாக பெற்றோர்களுக்கு முன் நடக்கும் பொழுது தாய் தகப்பனுடைய இதயம் மகிழ்கிறது போல நம்முடைய வாழ்க்கையினாலே நம்ம ரட்சித்த தேவனை உள்ளம் மகிழட்டும், அவருடைய இதயம் நம்மை பார்த்து சந்தோஷப்படட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். சவலை போல நம்ம முரட்டாட்டம் பண்ணாம, சவலை போல அவபக்தி உள்ளவர்களாக இருந்துடாம, சவலை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துடாமடி, சவலை போல கொள்ளை மேலே நாம் பறந்து நம்முடைய கண்களை விட்டாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. ஆண்டோட நாமத்துக்கு பயப்படாது ஜெபம் பண்ணும் வழிதிரிப்போம். தேவை கைகளை மூடிடா கர்த்தரை நோக்கிடா பார்ப்போமே.